இந்த காலை நேரத்திலும் ஒரு கேரக்டர் ஸ்டடி நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள் அல்லது அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். இந்த 12 அப்போஸ்தலர்களில் ஒருவனை கர்த்தர் நம் தேசத்திற்கு அனுப்பினார் இல்லையா, தோமா. இந்த தோமா நம்முடைய தேசத்தில் வந்து, அதுவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சென்னை பட்டணத்தில், அவர் கர்த்தருக்காக இரத்த சாட்சியாய் தன் இரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தார். உண்மையிலேயே இந்தியர்களாகி நாம் உண்மையிலேயே பாக்கியவான்கள். ஏன்னா அவருடைய 12 பேர்ல ஒருத்தர் இந்தியாவுக்கு கர்த்தர் அனுப்பினார், ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் சென்னை வாசிகளாகி நாம் இன்னும் பாக்கியவான்கள். ஏன்னா அந்த 12 ஒன்னுன்றது பாருங்க, ரொம்ப பெரிய விஷயம். இத்தனை தேசங்களிலே அன்னைக்கு அகஸ்வேரு ராஜா அரசாட்சி செய்யும் பொழுதே 127 தேசம் இருந்துச்சு. அப்போ அத்தனை தேசங்களுக்கு நடுவிலே 12 பேர்ல ஒருத்தரை நம்முடைய தேசத்திற்கு ஆண்டவர் அனுப்புறான்னா, உண்மையிலேயே நம்முடைய தேசம் ரொம்ப பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு திட்டத்திற்குள் இருக்கிற ஒரு தேசம். அதிலும் சென்னையிலே அந்த அப்போஸ்தலருடைய ரத்தம் சிந்தப்பட்டு இந்த சென்னை பட்டணத்தில் அவர் கர்த்தருக்கு தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏனென்றால் பரிசுத்தவான்களுடைய ரத்தம் சிந்தப்படுகிற அந்த இடத்தில் உண்மையாகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அதனாலதான் சென்னையிலே இன்னைக்கு நிறைய ஊழியங்கள், தேவ ஜனங்களை கர்த்தர் எழுப்பி வைத்திருக்கிறார். உண்மையிலேயே நாம் பாக்கியம் பெற்ற ஜனங்கள். இந்த தோமாவை குறித்து நம்ம பைபிள் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் எத்தனை பேருக்கு இந்த சென்னையில நடந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கே தெரியாது. இந்த தோமா முதல் நூற்றாண்டிலே 70களில் அவர் சென்னைக்கு, அதாவது இந்தியாவுக்கு அவர் வந்ததாக சரித்திரம் சொல்லுகிறார். இந்தியாவிலே வந்து அவர் குறிப்பாக கேரளாவிலே தன்னுடைய ஊழியத்தை அவர் அதிகமாய் செய்திருக்கிறார். இதற்கான குறிப்புகள் உண்டு. கேரளாவில இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இந்தியாவில பல ஸ்டேட்ல விட கேரளாவில கிறிஸ்டியன் பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி. அவர் கேரளாவிலே தன்னுடைய ஊழியத்தை அதிகமாய் செய்திருக்கிறார். அதன் பிறகு அவர் தமிழகத்திலே வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஊழியம் செய்து கடைசியிலே சென்னைக்கு வந்தார். சென்னையிலே வந்த பொழுது, சென்னையிலே நீங்க சில இடங்கள் உங்களுக்கு சிலர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, சில இடத்த சொல்றேன். சின்னமலை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துலதான் அவர் தங்கி இருந்திருக்கிறார். சைதப்பட்டாங்க, அவர் தங்கி இருந்த இடத்துல நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு குகை போல இருக்கும் அந்த இடத்துல அவர் தங்கி இருந்திருக்கிறார். அதன் பிறகு அவர் பல இடங்களிலே சென்று அவர் கர்த்தருடைய ஊழியத்தை சென்னையில பல இடத்துல செய்தார். அந்த நாட்களில இருந்த பிராமணர்கள், குறிப்பாய் கர்த்தருக்கு விரோதமான எண்ணம் கொண்ட விக்கிரக ஆராதனை வளர்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் அதிலே எரிச்சல் அடைந்தார்கள். அவர் அந்த சூழ்நிலையிலே அவர் ஊழியம் செய்து இங்கே சென்னையிலே சென்ட் தாமஸ் மவுண்ட், எத்தனை பேருக்கு அது ஏன் அது சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்குதுன்னு தெரியுதோ தெரியல, அதனால சென்ட் தாமஸ் மவுண்ட், செயின்ட் தாமஸ் மவுண்ட், அதான் செயின்ட் தாமஸ் மவுண்ட். அதுக்கு என்ன தமிழ் ஆகுமோ தெரியல, பரங்கிமலைன்னு வச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே தூய தோமா மலைன்னு வச்சிருக்கணும், இல்ல அதுக்கு பேரு தூய தோமா மலைன்னு வச்சிருக்கணும், அதை போய் பரங்கிமலைன்றாங்க. பரங்கியர்னா ஆங்கிலோண்டியன் அப்படின்னு அர்த்தம் இல்ல, அப்ப அதுக்கு போய் பரங்கிமலைன்னு வச்சுட்டாங்க. உண்மையிலே பார்க்கும்போது அந்த தோமா மலை தான் சொல்லணும், சென்ட் தாமஸ் மவுண்ட். அந்த இடத்துல தான் அவர் ஒரு பிராமணனால் ஈட்டியால் குத்தப்பட்டு அவர் கொல்லப்பட்டார். அவர் மறித்த பின்பு அன்றைக்கு இருந்த சில கிறிஸ்தவர்கள் அவருடைய சரீரத்தை எடுத்து சென்று சென்னையில் சாந்தோம் என்று சொல்லப்படுகிற இடத்திலே அவரை அடக்கம் பண்ணினார்கள். அங்கதான் அந்த சாந்தோம் சர்ச் என்று சொல்லி இருக்கிற கேத்தலிக் சர்ச் அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கிறது. அவர் கொல்லப்பட்ட இடத்துல அந்த மலையிலே பார்க்கும்போது அங்க ஒரு சர்ச் இருக்குது. ஆகையிலே ஆக மொத்தத்தில் அவர் சென்னையில் அவர் ஊழியத்தை செய்து சின்னமலையின் இடத்துல அவர் தங்கியிருந்திருக்கிறார். செயின்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல அவர் கொல்லப்பட்டு சாந்தோம் என்ற இடத்துல, மயிலாப்பூர் பக்கத்தில் சாந்தோம் என்ற இடத்துல அவர் சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது. கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்திற்கு நம்மை கர்த்தர் பங்காளிகளாய் வைத்திருக்கிறார். ஆமென். அதனால நிச்சயமாகவே இந்த தோமாவுடைய வாழ்க்கை குறித்து நமக்கு தெரியணும். ஏன்னா நம்ம ஊர்ல வந்து தன் ஜீவனை கொடுத்த அந்த மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது. பல நேரத்திலே தோமா என்றாலே நிறைய பேருக்கு அவரை குறித்து ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கும். அவர் ஒரு சந்தேகப்பட்டார். ஆனால் நீங்கள் அவருடைய வாழ்க்கை கவனித்து பார்த்தால் அவருடைய லைஃப்ல நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை பலர் அதை கவனிக்கிறது கிடையாது. இன்னைக்கு தோமாவுடைய வாழ்க்கை வேகமாய் இந்த காலை நேரத்தில் நாம் தியானத்திற்கு எடுத்துக் கொள்ள போகிறோம். எடுத்துக்கொள்வோம் லூகா எழுதின சுவிசேஷம் 6:12-16 உள்ள வேத வசனங்களை வாசிக்கலாம். லூகா எழுதின சுவிசேஷம் 6:12-16.
அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்
பொழுது விடிந்த போது
அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரெனில்
பேதுரு என்று தாம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பத்தலோமையு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, செலத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோப்பின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ்காரியோத் என்பவர்களே.
இங்கே பார்க்கும் பொழுது தோமாவுடைய பெயர் முதல் முதலாக இந்த இடத்திலே சுவிசேஷத்தில் வருகிறது. இந்த தோமா பன்னிருவரில் ஒருவன் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம், அவனுடைய உள்ளான வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை இந்த வசனத்தில் நாம் பார்க்க முடியும். 13 பார்க்கும் பொழுது பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்ட ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை. இந்த 12 அவர் சாதாரணமாக அவர் தெரிந்து கொள்ளவில்லை, ஏதோ ஒரு குவாலிபிகேஷன் வைத்து அவங்களை தெரிந்து கொள்ளல. அவங்களுடைய படிப்போ அல்லது அனுபவமோ அல்லது ஒரு திறமையோ எதையோ வைத்து அந்த 12 அவர் செலக்ட் பண்ணல. ஒரு இரவு முழுவதும் ஜெபித்து ஹோல் நைட் ஜெபிச்சிருக்கிறார். சாயங்காலமான போது மலை மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அப்படி ஜெபத்தோடு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் இந்த 12. அந்த 12 ஒருவன் தான் இந்த தோமா. இதிலே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்களானால், இந்த 12 எடுத்தோன்னா டைரக்டா அப்போஸ்தலர் அப்படின்னு வந்தல. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த அந்த நாட்களிலேயே ஒரு சிலரை, ஒரு கூட்டத்தை அவர் தெரிந்து கொண்டிருந்தார். இதுல பாத்தீங்கன்னா எடுத்த கரெக்டா 12 செலக்ட் பண்ணி அவர் முடிக்கல. 13 கவனிச்சா தெரியும், பொழுது விடிந்த போது, இரவு முழுவதும் ஜெபித்து பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அது 12 கிடையாது, அதுக்கு மேற்பட்டவர்கள் சீஷர்கள் என்று அவரோடு ஒரு கூட்டமே இருந்துச்சு. அந்த கூட்டத்தில் ஒருவனாய் இருந்தான். ஏற்கனவே அந்த கூட்டத்தில் ஒருவனா இருந்தான். அந்த கூட்டத்தில் இருந்து செலக்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்றாரு. கடைசியா 12 தான் வேணும்ன்றதுல கடைசியா ஃபைனல் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றாரு. அதுலதான் இந்த தோமா செலக்ட் ஆகி வரான். அப்படியானால் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களாய் 12 தெரிந்து கொள்வதற்கு முன்பதாகவே அவரை பின்பற்றுகிற ஒரு ஆன்மீக தாகம் உள்ளவன் தான் இந்த தோமா. இந்த 12 என்பது ஒரு போஸ்டிங், அப்போஸ்தலர் என்று ஒரு பெரிய போஸ்டிங் அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த போஸ்டிங் அவனுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அவன் ஏற்கனவே அவருடைய சீஷனாக எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாமல் அவரை பின்பற்றி கொண்டிருந்தான். அங்கீகாரம் இல்லாமல் பின்பற்றினவன். இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தரை பின்பற்றுவதற்கு ஒரு அங்கீகாரம், அங்கீகாரம், ஒரு லீடர், ஒரு டீம் லீடர், ஏதோ ஒரு அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் வந்து ஆக்டிவா செயல்படுவாங்க. நீதான் இந்த லீடர், நீதான் இதுக்கெல்லாம் பொறுப்பு அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்த உடனே ரொம்ப ஆக்டிவா செயல்படுவாங்க. அந்த அங்கீகாரம் இல்லைன்னா சாதாரணமா இருந்தா சாதாரணமா இருப்பாங்க. ஆனால் இந்த தோமாவுடைய வாழ்க்கையை பாருங்க. இவனுக்கு எந்த அங்கீகாரம் முதல்ல கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவன் ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருந்தான். ஒரு கூட்டம் அவரை பின்பற்றிட்டு இருந்தது. அந்த கூட்டத்திலிருந்து பிதா டிக் பண்ணின 12 பேரில் ஒருவன் தான் இந்த தோமா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என் ஆண்டவர் என்னை ரட்சித்து, என்னை அங்கீகரித்து, என்னை ரட்சித்திருக்கிறார். அந்த அங்கீகாரம் தான் நமக்கு முக்கியம். புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையிலே மனுஷ அங்கீகாரம் தானாய் வரும், பின்னால வரும். முதல் அங்கீகாரம் நம்ம வாழ்க்கையில் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அங்கீகாரம் தான் ஃபர்ஸ்ட் ரெகக்னேஷன். அவர் தான் ரெகனைஸ் பண்றார். என்னைக்கு நம்முடைய பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்தாரோ, என்றைக்கு நம்மை தம்முடைய பிள்ளையாய் மாற்றினாரோ, அன்றைக்கு நாம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அங்கீகாரத்துக்குள்ள வந்தாச்சு. அந்த அங்கீகாரத்துக்குள் தேவ பிள்ளை என்கிற ஒரு ஸ்தானத்துக்குள் வந்த பிறகு நம் ஆண்டவரை சின்சியராய் பின்பற்றும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தில் மனித அங்கீகாரத்திற்குள் மற்ற காரியங்களுக்குள் கர்த்தரை உயர்த்துகிறார். எடுத்த உடனே அவன் அப்போஸ்தலன், நீ எனக்கு அப்போஸ்தலன் வான் கர்த்தர் அவனை கூப்பிடவே இல்லை. ஜஸ்ட் அவன் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். ஒரு கூட்டம் ஃபாலோ பண்ணிச்சு. அந்த கூட்டத்தில் அவனும் ஒருவனாய் கர்த்தர் சின்சியரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். அதன் பிறகு ஒரு நேரம் வந்தது, அப்போஸ்தலன் என்கிற ஒரு அங்கீகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் முக்கியம். என்றைக்கு நம்ம கர்த்தரை அறிந்து கொண்டோமோ அந்த நாள் முதல் எதையும் நாம் எதிர்பார்க்க கூடாது. யார் நம்ம ரெகக்னைஸ் பண்றாங்கன்றது நமக்கு முக்கியம் கிடையாது. யார் நம்மை கனப்படுத்துகிறாங்கன்றது நமக்கு முக்கியம் கிடையாது. யார் நம்மை மேன்மைப்படுத்துகிறார்கள் என்பது நமக்கு முக்கியம் கிடையாது. யார் நம்மை கனமண்ணுகிறார்கள், யார் நம்மை அங்கீகரிக்கிறாங்கன்றது நமக்கு முக்கியம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம தானாக ஆண்டவருக்காக எதையாயில ஒன்றை செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் வரும், அந்த காரியத்தை கர்த்தர் நம்முடைய உத்தமத்தையும் உண்மையையும் நம்முடைய சின்சியரிட்டியை கர்த்தர் பார்ப்பார். நம்ம ரெகக்னைஸ் பண்ணுவதற்கு கர்த்தர் சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து கர்த்தர் நம்மை கனம் பண்ண ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கை அதுதான் முக்கியம். நம்ம எந்த ஒரு மனுஷ அங்கீகாரத்தை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. என் ஆண்டவர் என்னை அங்கீகரித்து இருக்கிறார், அதை விட எனக்கு என்ன பெருசு வேணும்? என் ஆண்டவர் என்னை தன் பிள்ளையாய் மாத்திருக்கிறார், அதை விட எனக்கு மேன்மை என்ன வேண்டும்? என் ஆண்டவர் என்னை தம்முடைய ரத்தத்தினால் கழுவி இருக்கிறார், அதை விட எனக்கு என்ன மேன்மை வேண்டும்? என் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அதை விட எனக்கு என்ன மேன்மை வேண்டும்? அந்த இடத்தில் நம் ஆண்டவருக்காக அவரை பின்பற்றுவதற்கு தீவிரம் காட்ட வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது படித்துக் கொண்டிருந்த மாணவனார், அந்த நாளிலேயே ரட்சிக்கப்பட்ட அந்த முதல் நாளிலிருந்து என் உள்ளத்திலே ஒரே தாகம், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்படும். கிளாஸ்ல இருந்த எல்லாருக்கும் நான் காஸ்பல் சொல்லிட்டேன், எல்லாருக்கும் காஸ்பல் சொல்லிட்டேன். எங்க வீட்டில் எனக்கு ஒரு நாளைக்கு பாக்கெட் மணி 1 ரூபாய் என்ன கொடுப்பாங்க. அப்போ 1 ரூபாய் என்ன பாக்கெட், அந்த பணத்தை அப்படியே வச்சுக்குவேன், செலவு பண்ண மாட்டேன். அந்த 1 ரூபாய் கூட செலவு பண்ண மாட்டேன், அப்படியே பத்திரமா வச்சுக்குவேன். அப்ப வந்து காஸ்பல் புக் வந்து 25 பைசா, நியூ டெஸ்டமெண்ட் வந்து 1 ரூபாய் 1.5 ரூபாய்க்கு கிடைக்கும், 1 ரூபாய். அதை சேமித்து வச்சு ஒரு நாள் போயிட்டு மொத்தமா புதிய ஏற்பாடு கொஞ்சம் வாங்கிக்குவேன். டிராக்ட் ஃப்ரீயா கிடைக்கும். 25 பைசாவுக்கு காஸ்பல் புக் கொஞ்சம் நிறைய வாங்கிக்குவேன். ஒரு நாள் நான் லீவ் போட்டுட்டு சரியான ஸ்லம் ஏரியா, கொடுக்கப்பட்டது மாதிரி பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இருக்கும், போய் அந்த பேகை ஃபுல்லா அதை வச்சுட்டு தெரு தெருவாய் குடிசை குடிசை ஆகி வீடு வீடாய் ஏறி 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 இறங்கியிருக்கேன். யாரும் என்ன ஊழியம் செய்ய சொன்னதே கிடையாது. யாரும் அந்த ஜனங்களை நீ பார்த்து கர்த்தரை பத்தி சொல்லணும்னு சொன்னதே கிடையாது. நீ ஊழியம் செய்ய எனக்கு யாரும் என்ன இன்சஸ்ட் பண்ணதே கிடையாது. தெரு தெருவாய்க்கு தான் குடிசை குடிசையா ஏறி இறங்கி அந்த ஜனங்களோடு எத்தனையோ நாட்கள் செஞ்சிருக்கிறேன். எந்த மனுஷ அங்கீகாரம் எனக்கு யாரும் கொடுத்தது கிடையாது. சில இடத்துல ஒரு நாள் போனேன், குறுக்குப்பட்டு பக்கத்தில் இருந்த சால் குவார்ட்டர்ஸ் இருக்கும், பயங்கரமான ஸ்லம் ஏரியா, ரொம்ப மோசமான இருக்கும், கொலைகள்லாம் சர்வசாதாரணமா நடக்கும் அந்த இடத்துல. அந்த இடத்துல நான் போகும்போது சின்ன பசங்களாம் கூடி வந்துட்டாங்க. முதல்ல மிஷினரி மிஷினரிங்கிறாங்க. எனக்கு என்ன மிஷினரினா என்ன, எனக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியல. என்ன நம்மளை பார்த்து மிஷினரிங்கிறாங்க, நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், நம்மளை பார்த்து எல்லாம் மிஷினரிங்கிறாங்க. அந்த பசங்களுக்கு என்னமோ தெரிஞ்சு அந்த வார்த்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பேர் இன்னைக்கு சொல்ற அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அதுக்கு செஞ்ச ஊழியர்கள் ஆண்டவர் படிப்படியாக அங்கீகாரம் கொடுத்து அதன் பிறகுதான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் கொண்டு வந்தார். புரியுதுல? என்னைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ தேவன் நம்மை அங்கீகரித்திருக்கிறார், அந்த அங்கீகாரமே நமக்கு போதும். நம்ம அதிலிருந்து நம்ம ஆண்டவருக்காக செயல்படுகிறதை பார்த்து 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 ஆண்டவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளை கொண்டு போவார். புரியுதா? சும்மா இருக்காது. உங்க வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவை சொல்லுங்கள். ஆண்டவரை சின்சியரா பின்பற்றுங்க. அதுக்கு யாரும் உங்களை இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது, உங்களை போர்ஸ் பண்ணக்கூடாது. சின்சியரா நீங்க கர்த்தரை தேடு. ஆண்டவர் உங்களை அந்த இடத்தை பார்ப்பார், உங்களுடைய உத்தமத்தை, உங்கள் உண்மையை பார்ப்பார். அடுத்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அடுத்த காரியம் நடக்குது பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 13, 14, 15 இதே சம்பவம் அங்க இருக்குது, அங்க வேற மாதிரி இருக்கு பாருங்க.
பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்
பிரசங்கம் பண்ணும்படியாக
தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
அதே சம்பவத்தை இங்க எப்படி பாருங்க, மார்க் கொஞ்சம் இன்னும் வித்தியாசம் எழுதுற. இயேசு கிறிஸ்து 12 பேரை தெரிந்து கொண்டார். லூக்கா அவங்களை தெரிந்து கொண்டார் மட்டும் எழுதினார். ஆனால் மார்க் என்ன பர்பஸ்ல கர்த்தர் அவங்களை தெரிந்து கொண்டார் என்பதை இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கிறார். இந்த 12 பேரை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட பொழுது அவர்களை குறித்த ஒரு 3 நோக்கங்கள் அவருக்கு இருந்துச்சு. என்ன நோக்கம்? முதலாவது, அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கும்படியாகவும். மூன்றாவது, வியாதிகளை சுகமாக்கி பிசாசுகளை துரத்துகிறதற்கு வல்லமை உள்ளவர்களாய் அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டார். இப்ப தோமாவும் அந்த 12ல் ஓடு. இப்ப தோமாவுடைய வாழ்க்கையிலே முதல் கட்டத்திலே அவன் ஆண்டவரை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். இப்ப அப்போஸ்தலன் என்கிற ஒரு நிலைமைக்குள் கர்த்தர் அவனை கொண்டு வந்த பிறகு அவன் லைஃப்ல 3 விசேஷமான காரியங்கள் வந்துவிட்டது. என்ன? இயேசுவோடு நெருங்கி வாழ்கிறதற்கான ஒரு வாய்ப்பு, அதற்கான ஒரு சூழ்நிலை அவனுக்கு கர்த்தர் ஏற்படுத்திட்டார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதின் முக்கிய நோக்கம் தம்மோடு கூட நாம் இருக்கும்படியாக. ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறது அவரோடு கூட இருக்கிறதற்கு. அதான் நான் ஜெபிங்கன்னு சொல்றது. அவரோடு கூட இருப்பதற்கு ஆல்டர்னேட்டிவ் வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு வேற எந்த ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. அவரோடு கூட இருப்பது தான் ஆண்டவருடைய பிரதான எதிர்பார்ப்பு. அவரோடு கூட இருக்கணும். ரெண்டாவது, அவரை அறிவிக்கணும். யாரோடு இருக்கிறோமோ அவரை மற்றவங்களுக்கு சொல்லணும். மூணாவது, வியாதிகளை சுகமாக்கி பிசாசுகளை துரத்துவதற்கு அதிகாரம் உடையவர்களாய் ஏற்படுத்தினார். இப்ப பாருங்க, அத்தாரிட்டி வந்துருச்சு. அத்தாரிட்டி அப்போஸ்தலனா மாறணும், அத்தாரிட்டி வந்துருச்சு. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நீங்க சாதாரணமா நீங்க சின்சியரா ஃபாலோ பண்ணும் பொழுது நெக்ஸ்ட் லெவல் இந்த தோமாக்கு வந்தது. அதே போல நமக்கு கர்த்தர் நெக்ஸ்ட் லெவல் கொடுக்கிறார். என்ன? அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதிகாரத்தை கொடுக்கிறார். பிசாசுகளின் மேலும் வியாதிகளை சுகமாக்குவதன் மேலும் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வர வேணும், வல்லமை வேணும். எதுக்கு வேணும்? எதுக்கு வேணும் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? வல்லமையும் வரமும் யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார், அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கிறார்னா, அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தாகம் உள்ளவன், அதற்காக செயல்படுகிறவன் எவனோ அவன் மேல் தேவன் தம்முடைய அபிஷேகத்தை வைப்பார். அவன் மேல் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பதற்கு கிருபை கொடுப்பார். அவர்களை கர்த்தர் தம் வல்லமையினால் நிரப்புவார். கர்த்தர் நீங்க இந்த லெவல்லே இல்லை, உங்களை ஸ்பெஷல் ட்ரெயின் பண்ணி உங்களை கொண்டு போன நினைக்கிறார். ஒரு நல்லா தெரிஞ்சுங்க, சர்ச்சில் நீங்க பேசிக்கா சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம், ஆனால் உங்களை குறித்த தேவ திட்டத்திற்குள் உங்களை சரியா கொண்டு வர்றது கர்த்தர் தான் உங்களுக்கு டைரக்டா செய்யணும். சபை உங்களை வழுவி போகாமல் பாதுகாக்கிறதுக்கு உதவி செய்யும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு உங்களுக்கு ஆலோசனை தரும். நீங்க சோர்ந்து போகும்போது உங்களை பலப்படுத்துவதற்கு சபையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் உங்களை குறித்திருக்கிற பிரத்யேகமான நோக்கம், பிரத்யேகமான திட்டம், இது எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு பர்சனலா செய்யணும். அதற்கான கைடன்ஸ் நான் கொடுக்கலாம், ஆனா உங்களுடைய லைஃப்ல பர்சனலா கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அந்த நோக்கமும் திட்டமும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு உங்களுக்கும் கர்த்தருக்கும் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் இருக்கணும், தனிப்பட்ட ஒரு உறவு இருக்கும். அவரோடு கூட இருக்கும், அவரோடு கூட இருக்கும் பொழுது அடுத்தது ஆண்டவர் என்ன செய்யணும், அவரை பத்தி பேசுறதுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், கிருப தர. இதெல்லாம் அவரோடு கூட இருக்கும்போது நடக்கிற விஷயம். மூணு காரியத்தை சேர்த்து கொடுக்கிறார். அவரோடு கூட இருக்க நீங்க பழகிட்டீங்கன்னா அவரை பத்தி அழகா பேசுறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். சரியாய் பேசுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த விதத்தில் ஆண்டவரை பத்தி பேசணும் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இது எந்த பைபிள் காலேஜில் கத்துக்க முடியாது, எந்த பைபிள் காலேஜிலையும் கத்துக்க முடியாது, எங்க போனாலும் கத்துக்க முடியாது. ஆண்டவர் டைரக்டா கத்துக் கொடுப்பார். வியாதிகளை சுகமாக்கி பிசாசுகளை துரத்துறது எந்த மனுஷனும் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க முடியாது, ஆண்டவர் உங்களுக்கு டைரக்டா கொடுக்கணும். ஆமென். ஆண்டவர் டைரக்டா கொடுக்கணும். இது ஆண்டவரோடு இருக்கிற பர்சனல் ரிலேஷன்ஷிப்லயும் நம்ம அவரோடு இருக்கிற நமக்கு ஒரு அர்ப்பணிப்புலையும் தான் இருக்குதே தவிர, மற்றபடி இதை எந்த இடத்திலும் எந்த மனுஷனிடத்திலும் எந்த இயக்கத்திலும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. அது நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற தனிப்பட்ட உறவை சார்ந்தது, நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற தனிப்பட்ட அர்ப்பணிப்பை சார்ந்தது, நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற தனிப்பட்ட உத்தமமாய் பின்பற்றுகிற அந்த பின்பற்றுதலை சார்ந்தது. அது விரங்கியிருந்து வராது, வேற யாரும் நமக்குள்ள அதை கொடுக்க முடியாது. ஒவ்வொருவரை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. இன்னைக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை அசாதாரணமாய் மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். தோமா ஒரு சாதாரண மனுஷன், சாதாரண மனுஷன், அவனுடைய ப்ரொஃபஷன் கூட நமக்கு என்னன்னு பைபிள் சொல்லப்படல. பேதருடைய ப்ரொஃபஷன் போட்டிருக்குது, யாக்கோபு யோவானுடைய ப்ரொஃபஷன் போட்டிருக்கு, மத்தையுடைய ப்ரொஃபஷன் என்னன்னு போட்டிருந்துச்சு, அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன. ஆனா தோமாவுடைய ப்ரொஃபஷன் என்னன்னு நமக்கு தெரியல. பைபிள் அவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றதுக்கு முன்னால் அவன் என்ன வந்தான்னு யாருக்குமே நமக்கு தெரியாது. ஆனால் எந்த ஒரு அறிமுகம் இல்லாத, எந்த ஒரு அடையாளம் இல்லாத ஒருவனை ஆண்டவர் கொண்டு வந்தார். அவனுக்கு இருந்த ஒரே குவாலிபிகேஷன் என்ன, சின்சியரா ஃபாலோ பண்ணான். அவ்வளவுதான், அது ஒரே குவாலிபிகேஷன் தான், சின்சியரா ஃபாலோ பண்ணான். அப்போஸ்தலன் என்ற ஸ்டேட்டஸ்க்கு வந்தான், சின்சியரா ஃபாலோ பண்ணான், அதிகாரத்தை பெற்றுக்கொண்டான். அடுத்த கட்டத்தில் அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டான். சின்சியரா ஃபாலோ பண்றதில் தான் இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. சின்சியரா ஃபாலோ பண்ணணும், அதுல தான் உங்கள் வாழ்க்கையை படிப்படியாய் நீங்கள் உயர்த்தப்படுகிறது, அங்கதான் இருக்குது. சின்சியரா ஃபாலோ பண்ணணும், கள்ளம் கபடம் இல்லாமல் உள்ளத்தின் ஆழத்தில் உண்மையாய் ஆண்டவரை ஃபாலோ பண்ணா அங்கதான் உங்கள் வாழ்க்கையின் உயர்வுகள் இருக்கிறது, அங்கதான் உங்கள் வாழ்க்கையின் மேன்மைகள் இருக்கிறது, அங்கேதான் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேறும், அங்கேதான் ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற தரிசனங்களை கர்த்தர் உங்களுக்கு பேசுவார், உங்களை நடத்த ஆரம்பிப்பார். ஆகியனால் இப்ப பாத்தீங்கன்னா செகண்ட் லெவலுக்கு வந்துட்டான். ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஃபாலோ பண்ணா, செகண்ட் அப்போஸ்தலனா மாறினா, இப்ப அப்போஸ்தலன் மாதிரி மூணாவது கட்டத்திலே அவன் அதிகாரமுடையவனாக அந்த கூட்டத்தில் ஒருவனாய் வந்து விட்டான், அதிகாரம் பெற்றுட்டான். இப்ப தோமாவுடைய பர்சனல் லைஃப்ல இன்னும் டீப்பா கவனிப்போம். இந்த தோமாவை நம்ம தனிப்பட்ட விதத்திலே ஏதாவது இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்குது. இப்ப பேதுருவை பத்தி எல்லாம் நிறைய குறிப்புகள் பைபிள் இருக்குது சுவிசேஷத்துல, ஆனா தோமாவை பத்தி எல்லாம் ரொம்ப பெரிய குறிப்புகள் நிறைய கிடையாது. ரொம்ப நமக்கு கவனிக்கிற நம்ம ஒரே குறிப்பு, அவன் சந்தேகப்பட்டான், இயேசு கிறிஸ்துவின் உயிர் திருதல சந்தேகப்பட்டான்றதான் நமக்கு பெருசா தெரியும். ஆனா அதை விட பெரிய விஷயங்கள் நிறைய இருக்கு, எடுத்துக்கொள்ளுங்க. 11 யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 11 7 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 7-10 வரைக்கும் வாசிப்போம்.
அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி தாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள்
ரபி
இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறிய தேடினார்களே மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார்.
இங்க நீங்க பாத்தீங்களானால் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், யூதேயாவுக்கு போவோம், நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னார். என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்துடைய அவருடைய அன்புக்கு பாத்திரமா இருந்த லாசரு வியாதியா இருக்கிறான். அதை இந்த 11 முதல் வசனத்தில் பாத்தீங்கன்னா தெரியும், லாசரு வியாதியா இருக்கிறான். பெத்தானியா யூதேயாவில் இருக்கிற பெத்தானியா, இப்பொழுது இந்த பெத்தானியா என்ற கிராமத்தில், அது யூதேயாவில் இருக்கிறது, அந்த பெத்தானியா என்ற கிராமத்தில் இந்த லாசரு இருக்கிறார். அவன் வியாதிப்பட்டிருக்கிறான், மரணத்திற்கு ஏதுவான ஒரு நிலைமை. இந்த செய்தி இயேசு கிறிஸ்துவுக்கு அனுப்பப்பட்டது. உடனே அவர் கிளம்ப நினைக்கும் பொழுது பிதா அவரை மேலும் அங்கு 2 இருக்க செய்து விட்டார். ஆகையால் இன்னும் மேலும் 2 தங்கியிருந்தார். அவன் வியாதியா இருக்கிறான் என்ற செய்தி கேள்விப்பட்டு பின்பு தங்கிவிட்டு இயேசு கிறிஸ்து இப்பொழுது புறப்பட்டு போக வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. இந்த லாசருவை உயிரோடு எழுப்புவதற்காக தேவ திட்டம் அது, புறப்பட போகிறார். புறப்படும் போது சீஷர்ல பார்த்து சொல்றார், நான் எல்லாரும் மறுபடியும் நம்ம எல்லாரும் யூதேயாவுக்கு போலாம் வாங்க அப்படின்னார். உடனே சீஷர்கள் எல்லாம் கோரஸ் ஒன்னு சொல்றாங்க, ஆண்டவரே இப்பதான் ஆண்டவரே யூதேயாவில் உங்களை கல்லறிய பார்த்தாங்க, அது ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸ், அது யூதேயா, இப்பதான் ஆண்டவர் உம்மை கல்லறிய பார்த்தாங்க, மறுபடியும் அங்க போகலான்னு சொல்றீரே, நீர் அவ்விடத்திற்கு போகலாமான்னு கேட்டாங்களாம். யூதேயா என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் எதிர்ப்பு நிறைந்த ஒரு இடமா இருந்தது. யூதேயாவில் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருந்தது. அந்த யூதேயாவில் இப்பொழுதுதான் ஜீவன் தப்பி வந்திருக்கிறாங்க. கல்லறியதற்கு ஜனங்க தேடினாங்க, எப்படி ஆகியும் இயேசுவை கொண்டு போட வேண்டும். ஜீவன் தப்பி யூதேயாவில் வெளியில வந்துட்டாங்க. இப்பொழுது யூதேயாவில் இருக்கிற பெத்தானியாவிலே இந்த லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான். அவனை சுகமாக்குவதற்கு, அவனை உயிரோடு எழுப்புவதற்கு இயேசு கிறிஸ்து இப்ப கிளம்பும் பொழுது இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் சீஷர்கள் எல்லாரும் சொல்றாங்க, ஆண்டவரே யூதேயாவில் இப்பொழுதான் அப்பா அவங்களை கல்லறிய தேடினாங்க, அந்த இடத்துக்கு போலாமா? வேண்டாம், அங்க வேண்டாம், அது ஆபத்து நிறைந்த இடம், உங்களுடைய ஆபமுக்கு ரொம்ப ஆபத்து இருக்கிறது, எதிர்ப்பு இருக்கிறது, வேண்டாம். ஆனா ஒருத்த மட்டும் வேற மாதிரி பேசினான். வாசிங்க 15-16 வசனங்களை வாசிங்க.
நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார்.
அப்பொழுது
திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான்.
இவ மட்டும் சொல்றாங்க, வேற யாரும் சொல்ல, எல்லாரும் ஆண்டவரே உமக்கு அங்க ஆபத்து இருக்கிறது, யூதேயாவுக்கு போக வேண்டாம், அங்க கல்லறிய தேடுவார்கள், வேண்டாம், பயந்தாங்க. ஆனா தோமா ஒருவன் மட்டும் மற்றவங்களை எல்லாத்தையும் பார்த்து சொல்றான், நாமும் அவரோடு கூட மரிக்கும்படிக்கு போவோம் வாருங்கள். என்ன நல்ல ஸ்டேட்மெண்ட்ல,
இயேசு கிறிஸ்து எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அதை ஆமோதிக்க வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். அவருக்கே நம்ம ஆலோசனை கொடுக்கிறவர்களா நிக்க கூடாது. இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யூதையாவுக்கு போவோம், எஸ் சொல்லிருக்கணும். எங்க போ சொன்னாலும் போலான்றவர், அதுதான் அந்த கிறிஸ்டியன் லைஃப். ஆண்டவர் எங்க போலான்னு சொன்னாலும் எஸ் பின்னால போகணும். அவருக்கே நம்ம ஆலோசனை சொல்லக்கூடாது. யூதையாவுக்கு போல அவர் சொல்றாரு, மத்தவங்க சொன்னாங்க வேண்டாங்கிறார். என்ன இது வாழ்க்கை? நம்ம நினைக்கிறோம் பேதுரு யோவான் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா நினைக்கிறோம், சரி கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு மாறுபாடாய் பேசினாங்க, அவருடைய நடத்துதலுக்கு ரெசிஸ்ட் பண்றாங்க. யூதையாவுக்கு போவோன்றாங்க, போவன் அவர் சொல்றாரு ஆண்டவர் அங்க ஆபத்து கிடையாது. அவருக்கு தெரியாத ஆபத்து, எந்த ஆபத்துல எப்படி நடக்கும் எல்லாம் அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாத இவங்க சொல்லிக் கொடுக்கிறாங்க அவருக்கு, ஆண்டவரே அங்க ஆபத்து இருக்கிறது, கல்லறிவாங்க, வேண்டாம் ஆண்டவரே. அவர் சொல்லும் பொழுது அங்கீகரிச்சு எஸ் பின்னால போகணும். அவர் சொல்றது அவருக்கு எல்லாம் தெரியும், எந்த ஆபத்து அவருக்கு தெரியும், என்ன நடக்க போதுன்னு அவருக்கு தெரியும், என்ன நடக்காதுன்னு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு போய் நம்ம ஆலோசனை சொல்ல முடியுமா? ஆனா சீஷங்க ஒவ்வொருத்தரும் ஆலோசனை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க, ஆண்டவரே அங்க உண்மை கல்லறியை தேடுவார்களே, வேண்டாம் ஆண்டவரே வேணாம். ஆனா அவரோடு அக்செப்ட் பண்ணி போன ஒரே ஒருத்தர் யார் தெரியுமா? தோமா மட்டும்தான். அவர் என்ன சொன்னாலும் சரி அதுக்கு பேரலலா நடக்கணும்னு தன்னை கமிட் பண்ணிக்கிட்டவன் தோமா மட்டும்தான். தோமாவை சாதாரணமா நினைச்சிடாதீங்க, சிம்பிளா நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணி போகக்கூடியவன் தோமா. பேதுரு எல்லாம் ரொம்ப வைராக்கிய, ரொம்ப வைராக்கி நினைச்சிட்டு எத்தனையோ விஷயத்துல தப்பு செஞ்சாங்க. மத்தேயு 16 அதிகாரத்தில் 24 வசனத்தில் படிக்க வேண்டாம், பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக நான் ஜீவனை கொடுக்கணும்னு வாரு, ஆண்டவரே இது உமக்கு சம்பவிக்க கூடாதுன்னு அவர் ஒன்னு சொல்லும் பொழுது அக்செப்ட் பண்ணிக்கணும். அவருக்கு தெரியும் எது கரெக்ட், எது தப்பு, எது நல்லது, எது கெட்டது, அவருக்கு தெரியும். அவருக்கு நம்ம புத்தி சொல்ல நினைக்க கூடாது. பேதுரெல்லாம் நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்கிறாங்க இந்த மாதிரி. ஆனா தோமாவை பாருங்க, மரணமானாலும் சரி என்ன வந்தாலும் சரி கல்லறியாங்களாலும் சரி செத்தாலும் பரவாயில்ல, அவர் போறோம் சொன்னா, அவர் வாங்கன்னு கூப்பிட்டா போயிட வேண்டியதுதான். அவரை கல்லறியிற ஜனங்கள் நம்மையும் சேர்த்து கல்லறிஞ்சா நம்மளும் செத்து போலாமே, பரவாயில்ல. அதுதாங்க அவன் சொன்னான், அவரோடு கூட மறிக்கும்படிக்கு போவோம் வாருங்கள். என்ன கமிட்மெண்ட்ல இது? இவங்க தங்களுடைய ஜீவனை காத்துக் கொள்வதற்காக மத்தவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவையும் சேர்ந்த பின்னால் எழுகிறாங்க. அந்த கல்லு நம்ம மேலே விழுந்துருமே, தங்களையும் தங்களுக்கு வருகிற ஆபத்தை நினைச்சிருந்தா அவரையும் பின்னால் எழுகிறாங்க, தேவ திட்டத்துக்கு தடை பண்றாங்க. ஆனா இந்த தேவ திட்டத்திற்கு, லாஸ்ருவை உயிரோடு எடுப்ப வேண்டிய அந்த தேவ திட்டத்திற்கு, இயேசு கிறிஸ்துவின் செயல்பாட்டுக்கு எத்தனை ஆபத்து எத்தனை பிரச்சனை வந்தாலும் முன் நடக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தைரியமாய் முழு இருதயத்தோடு ஒத்துழைப்பு கொடுத்தவன், முழு இருதயத்தோடு அவருடைய வார்த்தைகளுக்கு எந்த மறுப்பும் சொல்லாமல் எதிர்ப்பும் பேசாமல் முழு இருதயத்தோடு ஜீவனையும் பணையும் வைத்து முன்னாலே போனவன் தோமா மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. என்னைக்குமே சொல்ற ஆண்டவர் ஒன்னு சொன்னா எஸ், கணக்கு போடாதீங்க. இப்படி சொல்றாரே ஆண்டவர், இது செஞ்சா லாபமா நஷ்டமா, இது செஞ்சா சரிப்பட்டு வருமா சரிப்பட்டு வராதா, ஆபத்தாகுமா சரியாகுமா, ஆண்டவர் ஒன்று சொன்னா கணக்கே போடாது, கால்குலேட் பண்ணக்கூடாது. மாற்று எண்ணங்கள் நமக்கு வரும்போதுதான் நம்ம தேவ சித்தத்தை இழந்து போறோம். இங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு மாற்று இருதயத்தோடு பேசினாங்க, ஆனால் தோமா ஒருத்த மட்டும் அவரை டோட்டல் அக்செப்ட் பண்ணிட்டு நடந்தான். தேவனுடைய வார்த்தையை என்னைக்குமே சொல்றேன் கம்ப்ளீட் அக்செப்ட் பண்ணணும். இதுக்கு தோம ஒரு நல்ல அடையாளம். ஜீவனே போனாலும் பரவாயில்ல, ஜனங்கள் கல்லெறிஞ்சு கொண்டாலும் பரவாயில்ல, என் இயேசு சொல்வதற்கு நான் உட்பட்டு நான் பின்பற்றி போவேன். நல்ல ஒரு சாட்சி. இந்த சாட்சி வேற யாருக்குமே கிடையாது, தோமாக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அடுத்தபடியாக இந்த தோமாவுடைய வாழ்க்கையில் அவருடைய உயிர் தேடுதலுக்கு பிறகு நடந்த சில விஷயங்கள் நம்ம பல நேரத்தில் தப்பா நம்ம எடுக்கிறதுக்கோ, ஆனா சரியான கோணத்தில் நம்ம பார்க்கணும். யோவான் 20 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 19 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோவான் 20 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து,
வானத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கத்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார்.
இயேசு வந்திருந்த போது
பன்னிருவரில் ஒருவனாகிய
திதிமு எனப்பட்ட தோமா என்பவன்
அவர்களுடனே கூட இருக்கவில்லை.
சரியா? இதுதான் நாம் கவனிக்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார். வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு சாயங்கால நேரத்தில் சீஷர்கள் எல்லாரும், இதுல யூதாஸ் இல்ல, அவன் மரித்து விட்டான், மற்ற 11 பேரும் ஒரு அறையிலே பூட்டிக்கொண்டு ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? வசனம் சொல்லுகிறது, யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில். யூத ஜனங்கள் எங்கே வந்து பார்த்து தங்களை கொண்டுடுவாங்களோன்னு பயந்து எல்லாரும் கதவை பூட்டிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப 12-11 தான் இருக்குது. 11 தோமாங்க இல்ல, 10 பேர் ரூம பூட்டிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. யூதர்கள் எங்க பார்த்துறப்ப தாங்களோ தங்களை கொண்டுடுவாங்களோ பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து திடீர்னு வந்து அங்க அறையில நிக்கிறார். நின்று தன் கைகளை எல்லாம் காட்டுறார். காண்பித்து பாருங்க, நான் தான் இயேசு, உயிரோடு எழுந்துட்டேன் அப்படின்னு தன் கைகளை எல்லாம் காட்டுற. காட்டின உடனே அவங்க சந்தோஷப்பட்டான். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து அவர்களுக்கு நான் உயிரோடு எழுந்துட்டேன்னு காமிச்சிட்டு இருக்க, ஆனா தோமா அங்க இல்லையா? 10 பேர் இருக்கிறாங்க, தோமா அங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க, 10 பேருக்கு உயிர் பயம். எங்க யூதர்கள் அடிச்சு கொண்டுடுவாங்களோ, எங்க யூதர்கள் நம்மளையும் பிடிச்சு சிலுவையில் அரைஞ்சிருவாங்களோ, எங்க யூதர்கள் பிடிச்சு நம்மள ஜெயில போட்டுருவாங்களோ, ஒரே உயிர் பயம். ஆனா இவர் ஒருத்தர் மட்டும் தைரியமா சுத்திட்டு இருக்கிறார், வெளியில சுத்திட்டு இருக்கிறார். நம்ம தோமா மாத்திரம் உயிர் பயமே கிடையாது, அவர் ஜாலியா வெளியில சுத்திட்டு இருக்கிறார். 10 பேர் பயந்து ஒழிஞ்சிட்டு இருக்கிறான், ஆனா தோமாக்கு அதை பத்தி கவலையே இல்லை, பயமே இல்லை, தைரியமா ரோட்ல சுத்திட்டு இருக்கிறார். இதுதாங்க ஆண்டவருக்கு இருக்கிற போல்ட்னஸ். ஆமென். போல்ட்னஸ். நம்ம தோமாவை நெகட்டிவா பாக்குறோம், நான் பாசிட்டிவா பாருங்க. 10 பேர் உயிருக்கு பயந்து ஒழிஞ்சிட்டு இருக்கும் போது ஒருத்த மட்டும் உயிருக்கு பயப்படாம வெளியில இருக்கிறான், அந்த இடத்துல இல்ல அவன். தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு ஒரு போல்ட்னஸ் நமக்கு இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் போல்ட்னஸ். அந்த போல்ட்னஸ் தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர பண்ணும். புரியுதுங்களா? எந்த இடத்துலயும் நமக்கு ஒரு போல்ட்னஸ் இருக்கணும். அந்த போல்ட்னஸ் இருந்தா தான் நம்ம கர்த்தருடைய வழிகளில் நம்ம நடக்க முடியும். அந்த போல்ட்னஸ் இருந்தா தான் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சு நம்ம எடுத்து செய்ய முடியும். அந்த போல்ட்னஸ் நமக்கு இருந்தாதான் எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் ஒன்று சொல்லும் பொழுது செய்வதற்கு நமக்கு முடியும். ஒரு போல்ட்னஸ் நமக்கு இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் போல்ட்னஸ் இருக்கணும். பயந்து 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 இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் சொல்றேன், நீதிமான் சிங்கத்தை போல் இருக்கிறான் வேதம் சொல்றது. நீதிமொழிகள் பார்க்கும் தேவ பிள்ளைகள் தைரியமா இருக்கணும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அந்த போல்ட்னஸ் நமக்கு இருக்கணும். தோமா இயேசு கிறிஸ்து வந்தபோது அங்க இல்லை.
போல்டா வெளியில இருந்தான். இதுல நம்ம பாசிட்டிவாவும் பார்க்கலாம், இன்னொன்னு நெகட்டிவாவும் ஒன்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே பார்க்கணும் இல்ல லைஃப்ல. இது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இயேசு கிறிஸ்து திடீர்னு வந்து நின்றார். இயேசு கிறிஸ்து காலையில சர்வீஸ்லயும் வருவார், திடீர்னு சாயங்கால சர்வீஸ்லயும் வந்து நிற்பார். நம்ம என்ன செய்யலாம், காலையில சர்வீஸ் தான் ஆண்டவர் வருவார், சாயங்காலத்துல எங்க வரப்போறாரு அப்படி. ஆனா திடீர்னு சாயங்கால சர்வீஸ்ல வந்து நிற்பாரு, என்ன பண்றது, எதிர்பார்க்கல. அவன் ஈவினிங் சர்வீஸ் தானே கட் பண்ணிட்டான், மார்னிங் சர்வீஸ் தான் இருந்துட்டு ஈவினிங் சர்வீஸ் கட் பண்ணிட்டான். ஆனா ஈவினிங் சர்வீஸ்ல ஆண்டர் வந்து திடீர்னு நிற்கிறார். சமீபத்தில் எனக்கு வாட்ஸ்அப்ல ரெண்டு வீடியோ வந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அருமையா இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருக்கலாம். ஒரு சர்ச், பெரிய சர்ச் மாதிரி காட்டுறாங்க, ஒரு பாஸ்டர் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிற கூட்டம் இப்படியே இருக்குது, ஃபுல் கூட்டம் அப்படி இருக்குது, பிரசங்கம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறார். சடனா கர்த்தருடைய வருகை வந்துருச்சு, பாஸ்டர் கையில் இருக்கிற பைபிள் டப்புன்னு கீழே விழுகுது. திடீர்னு பார்த்தா சர்ச்சில் ஒரு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு ஒரு அஞ்சாறு பேர் உட்காந்துக்கிறாங்க, எல்லாம் பாக்குறாங்க, திரும்பி திரும்பி பாக்குறாங்க. சர்ச் டோட்டலா காணாம போயிடுச்சு, இங்க ஒண்ணு அங்க இருக்குது, அப்படியே தடுமாறுறாங்க, கலங்குறாங்க, அப்படியே ஓன் அழுதுட்டு அப்படியே முட்டி போடுறாங்க, ஐயோ கைவிடப்பட்டு. அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, அந்த வீடியோ ரொம்ப அழகா இருந்தது. கர்த்தருடைய வருகை நேரத்தில் அதுதான் நடக்க போகுது, திடீர்னு எல்லாம் காணாம போயிடுவாங்க, பக்கத்தில் இருக்கிற எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் எந்த நேரத்திலையும் வருவார், ஆமேன், எந்த நேரத்திலையும் வருவார், எந்த நேரத்திலையும் வருவார். இப்ப இயேசு கிறிஸ்து அந்த சாயங்கால நேரத்தில் அவர் வருவார் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கல, வெளியில போயிட்டான். ஆனா திடீர்னு ஆண்டவர் வந்திருக்கிறார், மிஸ் பண்ணிட்டான், ஆண்டவரை மிஸ் பண்ணிட்டான். போல்ட்னஸ் நல்லது, ஆனா சில நேரத்தில் ஆண்டவரை மிஸ் பண்ண அந்த நெகட்டிவான சம்பவம் லைஃப்ல நடந்துச்சு. என்றைக்குமே சொல்றேன், டோட்டல் எந்த நிமிஷத்துலயும் கான்ஸ்டன்டா அவருடைய ஒரு ஃபெலோஷிப்ல நம்ம வாழணும், சரியா? கொஞ்சம் ஃபெலோஷிப்பை விட்டு வெளியில போனீங்களோ, அந்த நேரம் பார்த்து ஆண்டவர் வந்துட்டார்னா காணாம போயிடுவோம், ஆமென். இப்ப அந்த பத்து பேரோட இந்த ஃபெலோஷிப்லயே இருந்துதான் பார்த்திருக்கலாம், ஆனா இப்ப ஃபெலோஷிப் விட்டு கொஞ்சம் வெளியில போயிட்டா சடனா ஆண்டவர் அந்த நேரத்தில் வந்துட்டார்னா, ஆண்டவருடைய இது எப்படி இருக்கு, ஆண்டவருடைய வருகை போல இருக்குது. திடீர்னு உள்ள வந்து நிக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் வருகை அப்படிதான் இருக்க போகுது, திடீர்னு வந்து நிக்க போறாரு. அந்த நேரத்தில் அந்த ஃபெலோஷிப்ல இருக்கிறவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். ஃபெலோஷிப்பை விட்டு உங்கள் ஆவிக்குரிய ஐக்கியத்தை விட்டு நீங்க தூரமா வெளியில போயிட்டீங்கன்னா, சடனா கத்தர் வந்தால் அந்த நேரத்தில் நீங்க எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. நான் ஈவினிங் சர்வீஸ் சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னேன், நான் சொல்ல வர ஸ்பிரிச்சுவல் மேட்டர் என்னன்னா, சபையோடு தேவ பிள்ளைகளோடு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஐக்கியத்தில் நீங்க கரெக்டா இருக்கணும். கர்த்தரோடும் அவருடைய பிள்ளைகளோடும் இருக்கிற அந்த ஐக்கியத்தில் நீங்கள் கரெக்டா இருக்கணும். அதுல நீங்கள் சரியா இல்லாமல் அந்த ஃபெலோஷிப்பை விட்டு நீங்க வெளியில போயிட்டீங்கன்னா, எந்த நேரத்திலையும் ஆண்டவர் வரக்கூடும். அந்த நேரத்தில் ஃபெலோஷிப் இல்லாத நீங்க வெளியில இருந்தா கைவிடப்பட்டுவோம், ஒரு செகண்ட்ல நடந்து முடிச்சிடும், செகண்ட் எல்லாம் முடிச்சிடும், அப்புறம் அழுது பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரோடு கூட அவருடைய சபையோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நம்ம இழந்து வெளியில போயிட்டோம்னா, ஒரு செகண்ட்ல முடிஞ்ச பிறகு அப்புறம் நம்ம அழுது புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை விட கொடுமை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. கைவிடப்படுகிறதை போல ஆண்டவருடைய வருகையில் அவரை பார்க்க முடியாமல், அவரை சந்திக்க முடியாமல் போறதை போல ஒரு கொடுமை வேற எதுவுமே கிடையாது. நிறைய இப்ப ரொம்ப கேஷுவலா இருக்கிறத பார்க்கும் போது எனக்கு பயமா இருக்கு. எனக்கே தெரியும், ஒரு சிலர் இந்த நேரத்தில் கத்தர் வந்தா வரமாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு சிலரை பத்தி, இங்க இருக்கிறவங்களை பத்தியும் தெரியும், கண்டிப்பா பரலோகம் வரமாட்டாங்க, எனக்கே தெரியும். இங்க இருக்கிறவங்க ரொம்ப கேஷுவலா இருக்கிறோம். நான் சொல்றேன், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும், ஆண்டவர் சின்சியரா படிக்கணும், ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஃபெலோஷிப் போகக்கூடாது, ஆண்டவருக்கு முதல் ஸ்தானம் கொடுத்து வாழணும். அது இல்லைன்னா எந்த செகண்ட் கத்தர் வருவார், கைவிடப்பட்டு போவோம். அன்னைக்கு நாம் அழுது பிரயோஜனமே ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆல்டர்னேட்டிவே கிடையாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. முடிஞ்சது முடிஞ்சதுதான், ஒரு செகண்ட்ல முடிஞ்சிடும்.
அடுத்த சான்ஸே கிடையாது, செகண்ட் சான்ஸ் கிடையாது. இப்ப நமக்கு சான்ஸ் இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம், இன்னைக்கு நம்ம கர்த்தருக்குள் புதுப்பித்துக் கொள்ளலாம், இன்னைக்கு நம்ம கர்த்தருக்குள் நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்திக் கொள்ளலாம். அந்த செகண்ட் முடிஞ்சிருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றுகிறது போல ஒரு செகண்ட்ல முடிஞ்சிடும்ன்றார் ஆண்டவர். அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபெலோஷிப் முக்கியம். கர்த்தரோடு மறுபடியும் பிள்ளைகளோடு ஃபெலோஷிப் கரெக்டா இருக்கும், சரியா? அப்ப இந்த இடத்துல அவன் ஒரு பக்கம் போல்டுன்னு சொன்ன, இன்னொரு பக்கத்துல ஃபெலோஷிப் மிஸ் பண்ணா அதன் ஆபத்து. அவன் மிஸ் பண்ணிட்டான் ஆண்டவருடைய அந்த சந்திப்பு, அவருடைய வருகை, அவர் வந்தவரை அவங்கள சீஷர்களை மீட் பண்ண அந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டான். சரி, அடுத்தது நடக்குது பாருங்க. ஆண்டவர் ஆனா ரொம்ப நல்லவர். 24 வசனத்துல திருப்பி படிப்போம். 24 பிறகு
இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமோ எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 பின்பு,
மறுபடியும் 8 பின்பு
அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி,
பின்பு அவர் தோமாவை நோக்கி,
நீ உன் விரலை இங்கே நீட்டி,
நீ உன் விரலை இங்கே நீட்டி
என் கைகளை பார்,
என் கைகளை பார்,
உன் கையை நீட்டி,
உன் கையை நீட்டி
என் விலாவிலை போடு,
என் விலாவிலை போடு,
அவ்விசுவாசியா இராமல்,
அவ்விசுவாசியா இராமல்
விசுவாசியா இரு என்றார்.
விசுவாசியா இரு என்றார். உண்மையிலே பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு அருமையான காரியம். இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த பின்பு 40 தன்னுடைய சீஷர்களை பிரிப்பேர் பண்றதுலயே ஸ்பெண்ட் பண்ணார். அந்த 40 அவர் காஸ்பல் பிரீச் பண்ணல. அந்த 40 அவர் பிசாசுகளை துரத்தல, வியாதிகளை சுகமாக்கல. யாருக்கும் கிறிஸ்து தன்னை அறிவிக்கல, எந்த அற்புதமும் பண்ணல. ஆனா அந்த 40 அளவும் தம்முடையவர்களை ரெடி பண்றதுலயே இருந்தார். இப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது தோமா அந்த முதல் சந்திப்பில் அவன் மிஸ் பண்ணிட்டான் அவர் வந்தபோது. இப்ப இவனுக்காகவே பிரத்யேகமாய் 8 பிறகு வந்தார். பிரத்யேகமாய் இவனுக்காக. மற்ற இடத்துல வரும்பொழுதெல்லாம் ஒரு கூட்டத்திற்காக, சீஷர்களுக்காக, அப்படி இப்படிதான் வந்தார். எம்மா ஊருக்கு 2 போனாங்க, அந்த 2 சந்திக்க போனார். கூட்டியிருந்த அறையிலே 10 இருந்தாங்க, 10 சந்திக்க வந்தார். இப்படி ஒரு 2, 5, 10 அப்படின்னு பார்த்துருந்தார். திபேரிய கடற்கரை 7 பார்க்க போனார். ஆனா இந்த இடத்துல இந்த 8 பிறகு வந்திருக்கிறார் பாருங்க. இந்த தோமான்ற ஒரு ஆளுக்காகத்தான் வந்தார். இந்த ஒரு ஆள், இந்த தோமா, ஏன்னா அவன் ஏற்கனவே நல்ல ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கான். ஆகையினாலே இவன் அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டான். ஆனால் அந்த தனி நபரை மீண்டும் சந்தித்து அவனுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும்ன்ற ஒரே நோக்கத்தோடு அவனுக்காகவே ஒரு விசிட்டேஷன் கொடுக்கிறார். அவனுக்காகவே. இதுதான் ஆண்டவர் ஒவ்வொரு தனி நபர் மேல் கேர் எடுக்கிறார். இன்னைக்கு உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஒருவேளை இந்த தோமாவை போல அந்த விசிட்டேஷன், அவன் ஃபர்ஸ்ட் விசிட்ட மிஸ் பண்ணிட்டான். சந்தேகம் அவனுக்கு இருந்துச்சு. ஆனா அவனுடைய சந்தேகத்தை கிளியர் பண்றதுக்கு ஒவ்வொரு தனி நபரை குறித்து ஆண்டவர் அக்கறை எடுக்கிறார். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தனி நபர், தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மேல கர்த்தர் ரொம்ப கன்சர்ன்டா இருக்கார். இன்னைக்கு லெவல்ல சொல்றேன், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை சரிப்படுத்துவதற்கு கர்த்தர் ரொம்ப இனிஷியேட் எடுக்கிறார். ஒரு ஆளுக்கு அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அவருடைய வருகைக்கு பிறகு அந்த சான்ஸ் கிடைக்காது. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய பிரத்யேக சந்தேகம், உங்களுடைய பிரத்யேக குறைவு, உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறதான குறைவுகள், சரிப்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள், அதை சரிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் விரும்புகிறார். தனி நபர் இண்டிவிஜுவல் பர்சனல் அட்டென்ஷன் காட்டுறார். இந்த ஒரு நபருக்காகவே வந்தார். இன்னைக்கு சொல்றேன், தோமா ஒரு ரொம்பவே ஆசீர்வதிக்கப்பட்டார். அவனுக்காக ஒரு ஸ்பெஷல் விசிட் கொடுத்தார். ஏன்னா இந்த விசிட்ல பாத்தீங்கன்னா அவர் யாரையுமே அவர் கண்டுக்கல, இவங்ககிட்ட மட்டும் பேசிட்டு போயிட்டார். முந்தின விசிட்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் காமலா உங்களுக்கு சமாதானம் அப்படின்ட்டு வந்து நின்னார். ஆனா இங்க வந்தபோது இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஒரு விசிட் பண்ணிட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு அவருடைய அட்டென்ஷன் ஃபுல்லா தோமா மேல மட்டும் காட்டுறாரு. தோமாவை மட்டும் பார்த்து பேசுறாரு, உன் விரலை நீட்டி என் கைகளை பார், என் உன் கையை நீட்டி என் விலாவிலை போடு, அவிசுவாசம் ஏறாமல் விசுவாசியாய். ஆண்டவர் தோமாவுடைய ஒரு மனுஷனுடைய குறைவை ரெடி பண்றதுக்கு வந்தார். இன்னைக்கு சொல்றேன், அதே போல அப்படிப்பட்ட ஒரு பிரிவிலேஜ் இன்னைக்கு நமக்கு இருக்கிறது, அவனுக்கு இருந்தது நமக்கு இருக்கு. இன்னைக்கு உடைய லைஃப்ல ஒரு சின்ன குறை இருந்தாலும் சொல்றேன், அதை கரெக்ட் பண்றதுக்கு கர்த்தர் இன்னைக்கு இந்த சர்வீஸ்ல நம்மளை தேடி வந்திருக்கு. மற்றவங்க எல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு, நம்பியாச்சு, ஆனா உங்க வாழ்க்கையில் இன்னும் சரியான விசுவாசத்தில் நீங்க இல்ல, சரியான ஒரு அர்ப்பணிப்புல இல்ல. உங்களை கரெக்ட் பண்றதுக்கு தான் இன்னைக்கு இந்த சர்வீஸ்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடுத்த விசிட் கொடுக்குறாரு. மறந்துடாது, இதை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த சர்வீஸ்ல நீங்க உங்களை கரெக்ட் பண்ணிடுங்க. வந்து பேசுற பேசும்பொழுது அவனுக்கு இருந்த ஒரு நல்ல காரியம் பாருங்க, 27, 28, 29 இப்ப படிப்போம்.
பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி,
நீ உன் விரலை இங்கே நீட்டி
என் கைகளை பார்,
என் கைகளை பார்,
உன் கையை நீட்டி,
உன் கையை நீட்டி
என் விலாவிலை போடு,
என் விலாவிலை போடு,
அவிசுவாசியாய் இராமல்,
அவிசுவாசியாய் இராமல்
விசுவாசியாய் இரு என்றார்.
விசுவாசியாய் இரு என்றார்.
தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக,
தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக,
என் ஆண்டவரே,
என் ஆண்டவரே,
என் தேவனே என்றான்.
என் தேவனே என்றான்.
அதற்கு இயேசு தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய்,
நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய்,
காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார்.
காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இத படிக்கும் போதெல்லாம் நமக்கு தோமாவை பத்தி ஒரு தப்பான எண்ணம் தான் உருவாகும். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இங்க அவனை தப்பு சொல்றதுக்கு பெருசா ஒண்ணு இல்லை. இந்த தோமாவுக்குள்ள ஒரு காரியம் என்னன்னா, எதையுமே ஒரு சரியான ப்ரூஃபோட ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை அவனுக்கு இருக்கு. இயேசு கிறிஸ்து வந்தார், முதல் விசிட்ல பார்த்தார், தன் கையெல்லாம் காமிச்சார், அவங்க பார்த்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அவரை பார்த்துதான் சந்தோஷப்பட்டாங்கன்னு நமக்கு தெளிவா இருக்குது. பாருங்க 20 பார்க்கும் பொழுது, இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார், சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டான். பல நேரத்தில் என்ன செய்யறோம், இஷ்டம் போல பேசியார், அவர் தான் எங்க இல்லையே. ஆனா ஒவ்வொரு வார்த்தைகளையும் கிளீனா அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர் தான் இல்லையே இஷ்டம் போல பேசிடக்கூடாது. அவன் நினைச்சு ஆண்டவர் கூட இல்லையே, அவன் பாட்டுக்கு அவர் தான் வந்துட்டு போயிட்டாரே, நான் தொட்டாதான் பார்ப்பேன், பார்த்தாதான் விசுவாசிப்பேன் ஏதாவது நம்ம சொல்லிட்டான். ஆனா எல்லாத்தையும் அவன் கண்ணுக்கு பின்னால் அத்தனையும் கவனிச்சுட்டு கேட்டுட்டு தான் இருந்தாரு. இப்ப வந்து அவன் பேசின அத்தனை டைலாக்கையும் ரிப்பீட் பண்றாரு. அப்பா தோமா, நீ என்ன சொன்ன, கையை நீட்டி என் விலாவை தொட்டு அப்பதான் விசுவாசிப்பேன்னு சொன்ன, அப்பா விலாவை தொட்டு பார், உன் கையை நீட்டி என் காயங்களை உன் விலாவில என் விலாவில உன் விரலை போட்டு தொட்டு பார், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு, கண்டு விசுவாசிக்கிறவன் காணாம விசுவாசிக்கிறவன் பாக்கியவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு நீங்க சரியா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் புரியும். இப்படி இயேசு சொன்னாரே, தோமா இயேசு கிறிஸ்துவின் விலாவிலே விரலை போட்டானா? உன் கையை நீட்டி என் காயங்களை தொட்டு பாருனாரு, உன் விரலை நீட்டி என் விலாவிலே போடுனாரு, பெர்மிஷன் கொடுத்தாரு, தொட்டானா? தொடல, தொடல. அவர் சொன்னதுனால இவன் போய் தொட்டு தடவி பார்த்து அப்புறம் தான் நம்புறான்னு சொல்லி நினைக்காதீங்க, கிடையவே கிடையாது. அவன் பேசின டைலாக் அவனுக்கு ரிப்பீட் பண்ணாரு, இப்படி பேசிட்டப்பா. ஆனால் இயேசு கிறிஸ்து பெர்மிஷன் கொடுத்த பிறகும் தோமா இயேசு கிறிஸ்துவின் காயத்தை தொடவில்லை, அவருடைய விலாவிலே விரலை போடவில்லை. மாறாக ஒரு வார்த்தை சொன்னான், என் ஆண்டவரே, என் தேவனே அப்படின்னா. சரண்டர், என் ஆண்டவனே, என் தேவனே. இப்ப பார்த்த உடனே, அவர் சொன்ன உடனே இவன் தொட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணல, அக்செப்ட் பண்ணிட்டான். இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய குறைவில் இருந்து அவன் வெளியே வந்துட்டான். தன்னுடைய குறைவை அவர் சுட்டி காட்டின உடனே ஒரு ரியலைசேஷன் அவனுக்கு இருந்துச்சு, உணர்ந்து கொண்டான், தன் தவறை உணர்ந்தான், தன்னை சரிப்படுத்திக்கிட்டான். இப்ப அவன் தொடல, ஆண்டவரேன்ட்டான், அக்செப்ட் பண்ணிட்டான், புரிஞ்சுச்சு அவனுக்கு. இயேசு கிறிஸ்து இவன் அப்படி பேசின டைலாக்கினாலதான் அவனை கடிந்து கொண்டாரே தவிர, இந்த தோமா மற்ற 10 சீஷர்களை விட எந்த விதத்திலையும் குறைஞ்சவன் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் 10 பேரோட இவனை குறைஞ்சவன் நினைக்கிறான், கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து ஏன் இவன் இப்படி கண்டிச்சான், நம்ம பேசின அந்த டைலாக்னால இப்படிலாம் வார்த்தையை சொல்லிட்டான்ல, அதுக்குதான் அவர் வந்து சொன்னார், அந்த வார்த்தையை சொன்னார். இப்ப இவனையும் மற்ற சீஷர்களையும் உங்களுக்கு நான் இணைச்சு காட்டுறேன் பாருங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 16 அதிகாரத்துக்கு வாங்க, 16 அதிகாரத்தில் 9 வசனத்தில் இருந்து வாசிங்க.
வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார்.
மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார்.
அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய்,
அந்த சீஷனிடத்தில் அவள் போய்
அந்த செய்தியை அறிவித்தாள்.
அந்த செய்தியை அறிவித்தாள்,
அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும். அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனம்,
அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார்.
அவர்களும் போய்,
அவர்களும் போய்
அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள்,
அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள்.
அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை,
அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை.
அதன் பின்பு 11 போஜன பந்தியிருக்கையில்,
11 போஜனம் பந்தியிருக்கையில்
அவர்களுக்கு அவர் தரிசனமாகி, உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாத போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார்,
அவர்களை கடிந்து கொண்டார். நம்ம நினைக்கிறோம் தோமாவை மட்டும்தான் கர்த்தர் கடிந்து கொண்டார், நாம் மட்டும்தான் மோசம் நினைக்கிறோம், கிடையவே கிடையாது. இது நடக்கிற விஷயத்தை பாருங்க, கரெக்ட் ஆர்டர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். முதல் முதலாக மகதலேனா மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்றைக்கு அதிகாலையிலே தரிசனமானார். அன்றைக்கு காலை எழுந்த உடனே தரிசனமானார். அன்னைக்கு சாயங்காலத்தில் 2 பேர் எம்மாவூருக்கு போனாங்க. அன்னைக்கு அந்த 2 பேருக்கு அன்னைக்கு ஈவினிங்ல தரிசனமானார். இப்ப பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, இந்த சீஷர்களில் முதலாவது இந்த மகதலேனா மரியாளுக்கு கர்த்தர் தரிசனமான உடனே சீஷர்களில் எல்லாருக்கும் வந்து அவர் சொல்றார், இயேசுவை நான் கண்டு அவர் உயிர்த்தெழுந்துட்டார். ஆனா என்ன ரிசல்ட் அதுக்கு, அவர்கள் அவளை நம்பவில்லை. மகதலேனா மரியாள் சொன்னதை நம்பல, சீஷர்கள் யாரும் நம்பல. அடுத்தது, இந்த 2 பேருக்கு, எம்மாவிற்கு போன 2 பேருக்கு தரிசனமானார், அவர்களுக்கு கண்களை திறந்தார், அப்பத்தை பிட்டு கொடுத்தார், எல்லாம் நடந்துச்சு. அவங்களும் வந்து சாட்சி சொல்றாங்க, அவங்களையும் இவங்க நம்பலையா. யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவா, இவங்கெல்லாம். இவங்களே எந்த லிஸ்ட்ல வைக்கிறது? மகதலேனா மரியாள் வந்து இயேசுவை பார்த்து சாட்சி சொல்றா, அதையும் நம்பல. 2 பேர் எம்மா ஊருக்கு போனவங்களும் இயேசு கிறிஸ்து எங்களோடு வந்தா நாங்க கொடுத்த அப்பத்தை எல்லாம் வாங்கி சாப்பிட்டார்ல சொன்னாங்க, அதையும் நம்பல. அப்ப இவங்க எந்த லிஸ்ட்ல வைக்கிறது? அப்ப இவங்க ரொம்ப ஸ்பெஷலா? இவங்க எல்லாருமே இயேசுவை காணாமல் விசுவாசிக்கவே இல்லை. இவங்க ஒருத்தன் தான் இயேசுவை காணாமல் விசுவாசிக்காம போயிட்டா நினைக்காதீங்க. சீஷர்கள் எல்லாருமே ஒரே கேட்டகரி தான், இயேசுவை காணாம ஒருத்தருமே விசுவாசிக்கல. நீங்க தோமாவை மட்டும் மோசமா நினைக்க கூடாது, எல்லாருமே காணாம தான் விசுவாசிக்காம தான் இருந்தாங்க. ஆனால் இந்த 20 யோவான் 20 பாத்தீங்கன்னா அவர் கைகளை காமிச்ச பிறகு கண்டு சந்தோஷப்பட்டாங்க. 20 பார்க்கும்போது சீஷர்கள் கர்த்தரை கண்டு அப்பதான் விசுவாசிச்சாங்க. இப்ப சொல்லுங்க, தோமா மட்டுமா மோசமா நாடு? இல்ல, எல்லாருக்கும் ஈக்குவலா தான் வருது. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்து சொல்ல வர்ற விஷயம் என்ன? அப்போ சீஷர்கள் யாருமே காணாமல் விசுவாசிக்கவில்லை, கண்டு மட்டும்தான் விசுவாசித்தார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து தோமா மூலமா ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்கிறார். நீ என்னை கண்டதனால் விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். இது யாரு? இதுதான் நம்ம. நம்மளை பத்தி தான் அங்க பேசுற. சீஷர்கள் எல்லாருமே கண்டுதான் விசுவாசிச்சாங்க, அவங்க பாக்கியவான்கள் கிடையாது. தோமாவும் அவரை தொடல, எல்லாரும் பார்த்துதான் விசுவாசிச்சாங்க. தோமா மட்டும்தான் தொட்டான்னு நினைச்சாரு, தோமாவும் தொடல. எல்லாருமே பார்த்து விசுவாசிச்சாங்க, நம்ம மட்டும்தான் பார்க்காம விசுவாசிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப சொல்லுங்க, நம்ம யாரு? அவர்களை பார்க்கிலும், தோமாவை பார்க்கிலும், 11 சீஷர்களை பார்க்கிலும் நம்ம எல்லாரும் நம்ம தான் பாக்கியவான்கள். ஆமென். காணாமல் விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் உயிர் திறந்து தொட்டு பார்க்கல, வருவது நமக்கு தரிசனம் ஆகல. காணாதிருந்து விசுவாசிக்கிற நம்மைத்தான் கர்த்தர் பாக்கியவான்களை சொல்ற. அப்ப அந்த இடத்துல கர்த்தர் நம்மை குறித்து, இந்த விசுவாசத்தை குறித்த ஒரு ரெவலேஷன் சொல்ற. இப்படி நடக்கும், அதுதான் பாக்கியம். உண்மையிலே சொல்ற, இந்த பாக்கியத்தை சரியாய் நம்ம பயன்படுத்தி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே வாழணும். சரியா, கடைசியா ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். இந்த தோமாவுடைய வாழ்க்கையில் நல்லா போயிட்டு இருக்கு. கடைசியில் 21 வரும்பொழுது முதல் வசனத்தில் வாசிக்கலாம்.
இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திரிமோ எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரான் ஐய நாத்தான் வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள்.
போதும், இங்கே பார்க்கும் பொழுது பேதுரு அவங்க கிட்டது இல்லாம இன்னொரு 6 எடுத்து விட்டான் இல்லையா? போன வாரம் சொன்னேன் நினைக்கிறேன், சாயங்காலம் சொன்னேன். பேதுரு இயேசு கிறிஸ்து அவரை ஊழியத்து களைச்ச பொழுது பத்திரமா எங்கேயோ வலையை ஒழிச்சு வச்சுட்டு வந்துட்டான். இல்ல, என் பின்னே வாருங்களுடைய மனுஷரை பிடிக்கலா கூட வலையை எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு வந்துட்டான். ஆனா பத்திரம் ஒழிச்சு வச்சுட்டு வந்துட்டான். இப்போ பார்த்தான், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். ஆனால் அவனுக்கு அதுக்கு மேல தரிசனம் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இப்ப டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது. 3 அவர் கூடவே இருந்தார், அதுதான் வேலை கொடுத்துட்டே இருந்தார், அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, டைம் பாஸ் ஆக மாட்டேன். ஒழிச்சு வச்ச வலைய போய் எடுத்துட்டு வந்துட்டான். நான் மீன் பிடிக்க போறேன், யார் எத்தனை பேர் வர்றது? இன்னும் 6 கை தூக்கி, நாங்களும் வருகிறோம். நாங்கள் தப்பான காரியத்துக்கு பாருங்க, எல்லாரும் கை தூக்கி ஓடி வந்துருவாங்க. நல்ல காரியத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. தப்பான காரியத்துக்கு ஒருத்தர் லீட் பண்ணா எல்லாரும் ஈஸியா ஓடிடுவாங்க. நல்ல காரியத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. கூப்பிட்ட உடனே ஒரே ஆள் இருக்கால், 6, அதுல நம்ம தோமாவும் ஒருத்தர், இவரும் ஓடிட்டு, நானும் வருகிறேன் மீன் பிடிக்க போயிட்டேன். எல்லாம் போனாங்க. அன்னைக்கு ராத்திரி ஒரு மீனும் பிடிக்கல. கடைசியில பேதுருவை மட்டும் கர்த்தர் தனியா கூப்பிட்டு ஒரு தட்டு தட்டினாரு, இவர் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அதிகமா அன்பாய் இருக்கிறாயா. கடைசியில் ஆண்டவர் எப்படியோ ஒரு வழியா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, இந்த 21 படிச்சீங்கன்னா அவங்களுக்கு பொறித்த மீன்களையும் அப்பத்தையும் கொடுத்து சாப்பாடு எல்லாம் கொடுத்து அப்படி ரெடி பண்ணி பேட்சப் பண்ணிட்டார். பேட்சப் பண்ணி ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு. அதன் பிறகு அடுத்த பக்கத்தை திருப்பங்க, அப்போஸ் நடவடிக்கைகளுக்கு வருவோம். கடைசி குறிப்பு 12:13-14 வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது
மேல்
வீட்டில் ஏறினார்கள். அதில்
பேதுருவும்
யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும்
பிலிப்பும் தோமாவும் இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து 40 எல்லாரையும் ரெடி பண்ணாரு, ரெடி ஆயிட்டாங்க.
முதல் முதலாக அபிஷேகத்தை பெறுவதற்கு ஒரு 120 பேர் எருசலேமில் இந்த மேலறையில் ஏறினாங்க. அதுல நம்ம தோமாவும் ஒருவர். தோமாவும் அந்த முதல் முதல் அபிஷேகம் பெற்ற அந்த கூட்டத்தில் இருந்து அந்த எழுப்பதிலின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டான். அந்த எழுப்புதலின் அபிஷேகத்தோடு தேசங்களை கடந்து போனான். அந்த எழுப்புதலின் அபிஷேகத்தை சுமந்து கொண்டு தேசங்களை கடந்து சென்று இந்தியாவிற்கும் வந்து சென்னை பட்டணத்திற்கு வந்து கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக அவன் மரித்தான். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபேல் மரித்தாலும் இன்னும் பேசுகிறது போல இந்த தோமாவை மரித்தாலும் அவன் வாழ்க்கை இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறது. காரணம், அவன் மேலிருந்த அந்த எழுப்புதலின் அபிஷேகம். அந்த எழுப்புதலின் அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொண்டு தேசங்களை அசைத்தான், இந்திய தேசத்தை அசைத்தான். பெருங்கூட்டத்தை இந்தியாவிலே முதல் முதலாய் கிறிஸ்துவத்தை முதல் முதலாய் கிறிஸ்துவை கொண்டு வந்தவன் இந்த தோமா. ஆகையினாலே இன்னைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய லைஃப்ல எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள், தோமாவுடைய வாழ்க்கையிலே சொல்றேன், நல்ல விஷயங்கள் நிறைய, ஏதோ ஒரு சின்ன சின்ன வீழ்ச்சிகள், பேதுரு மூலமா சின்ன சின்ன விஷயங்கள், ஆனா ஒரு நாள் வந்தது அதெல்லாம் கரெக்ட் பண்ணி ஒரு எழுப்புதலின் அபிஷேகத்தை தன் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு அவன் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்து கர்த்தருக்காகவே தன் ஜீவனை கொடுத்து இன்றைக்கும் 12 அப்போஸ்தலர்களாக பரலோகத்திலே கர்த்தருக்கு மகிமையாக இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கிற ஒரு பெரிய ஸ்தானத்திலே அவன் அமர்ந்திருக்கிறான். ஆகையினால் இன்றைக்கு சொல்றேன், இன்றைக்கு நமக்கு தேவை அவனுடைய வாழ்க்கையின் முடிவை பார்க்கணும். ஒரு எழுப்புதலின் அபிஷேகத்தை தன் வாழ்க்கையில பெற்றுக் கொண்டான். இன்னைக்கு இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஒரு எழுப்புதலை அனுப்ப போறாரு. இன்னைக்கு உங்க லைஃப்ல ஏதோ ஏற்றங்கள், தாழ்வுகள், மேடு பள்ளங்கள் எத்தனையோ இருக்கலாம், கரெக்ட் பண்ணிடுங்க, கரெக்ட் பண்ணிடுங்க. சின்ன சின்ன குறைவுகள் இருக்கிறதா, கரெக்ட் பண்ணிடுங்க. கரெக்ட் பண்ணி ஒரு எழுப்புதலின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊத்த போறாரு. அதுக்கு ரெடியாகுங்க. அந்த அபிஷேகத்தை பெற்றாதான் தேவ திட்டத்துக்குள்ள உங்க வாழ்க்கை பயணிக்க முடியும். அந்த அபிஷேகத்தை பெற்றால்தான் உங்க வாழ்க்கையில கர்த்தருக்குள்ளாக அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி உங்க வாழ்க்கையை மகிமையாய் நீங்க முடிக்க முடியும். அதற்கு ஆயத்தமாகலாம். தோமா அதற்கு ஒரு நல்ல முன் உதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய தோமா, அவன் வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கை. பல நேரத்திலே நாம அவரை குறித்து நம்ம சாதாரணமாய் நினைச்சோம். கிறிஸ்துவை முதல் முதலாக இந்திய தேசத்திற்குள், இந்த இருண்ட தேசத்திற்குள், விக்கிரக ஆராதனையும் மாந்திரிகங்களும் பாவங்களும் பெருகியிருந்த இந்த தேசத்திற்குள் முதல் முதலாக கிறிஸ்துவை கொண்டு வந்தவன் அவன்தான். இந்த சென்னை பட்டணத்திலே வந்து தன் ஜீவனை கொடுத்து கிறிஸ்துவுக்காக மரித்து இன்றைக்கும் அவன் வாழ்க்கை பேசிக் கொண்டிருக்கிறது. தோமா நல்ல ஒரு தேவ மனுஷன். இயேசு கிறிஸ்து அவனுக்கு எந்த ஒரு அங்கீகாரம் கொடுத்து அப்போஸ்தலன் என்ற ஒரு பதவியை கொடுப்பதற்கு முன்பதாகவே அவரை பின்பற்றிக் கொண்டிருந்தான். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து நீங்க ஒரு லீடர் அப்படின்னு சொன்னாதான் செயல்படணும் நினைக்க கூடாது. என்றைக்கு கர்த்தர் உங்களை ரட்சித்து இருக்கிறார் அன்றைக்கு நீங்கள் தேவ பிள்ளை என்ற ஒரு அங்கீகாரத்தில் வந்திருக்கிறீங்க. அந்த நிமிஷத்திலிருந்து நீங்கள் உத்தமமாய் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். பார்க்கிறவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். தேவ அங்கீகாரம் அதுதான் முக்கியம். மனுஷனிடத்திலிருந்து வருகிற அங்கீகாரத்தை நாடி தவறாய் போய்விடக் கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவம் மிக மோசமான நிலைமையில் இருக்கிறது. மனுஷ அங்கீகாரத்திற்குத்தான் இன்றைக்கு விசுவாசிகளும் ஊழியர்களும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். பிஷப், டாக்டர், ரெவரண்டன், இந்த மனுஷ அங்கீகாரத்தை தேடி போகிறவர்கள் தங்கள் வாழ்க்கை கெடுத்துக் கொள்வார். ஒன்று சொல்றேன், ஆண்டவர் உங்களை அங்கீகரித்திருக்கிறார். அந்த அங்கீகாரத்தை விட பெரிய அங்கீகாரங்க வேற என்னங்க இருக்குது? தேவ பிள்ளை என்கிற ஒரு ஸ்தானத்தை விட பெரிய பதவி இந்த உலகத்தில் வேற என்ன இருக்குது? எந்த போஸ்டிங் அதை விட பெரிய போஸ்டிங் இருக்குது? தேவ பிள்ளை என்ற ஒரு போஸ்டிங் விட பெரிய போஸ்டிங் எது? அதற்கு சமமானது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட அங்கீகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருக்காய் ஓட வேண்டும், அவருக்காய் உழைக்க வேண்டும், அவரை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும், அவருக்கு சாட்சியாய் நிற்க வேண்டும். அவருக்கு இன்று ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும். செய்யும் பொழுது அவரே நம்மளை உயர்த்துவார். அப்படி இருந்த போதுதான் அவனை அப்போஸ்தலன் என்று மாத்தினார். அப்போஸ்தலன் என்ற ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவர் கொடுத்து அதிகாரத்தையும் சேர்த்து வழங்கினார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க சாதாரணமா இருக்கலாம், ஆண்டவருக்கு நீங்கள் உத்தமமாய் நிற்கும் போது உங்களை கர்த்தர் இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கொடுத்து அதிகாரத்தையும் கொடுத்து உங்களை நடத்த ஆரம்பிப்பார். அது அடுத்த கட்டம், அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்து ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இந்த அங்கீகாரத்தை பெற்றவன் இயேசு கிறிஸ்து லாசருவை எழுப்புவதற்கு யூதையாவுக்கு போவோம் என்று சொன்னபோது மற்றவங்க எல்லாம் அவரோட அக்செப்ட் பண்ணி போல மாறாக பேசினாங்க. ஆண்டவரே எல்லாரும் கல்லறிவார்கள், வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சொன்னாலும் எஸ் சொல்லணும், அதை கால்குலேட் பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை கால்குலேட் பண்ணக்கூடாது. இயேசு சொல்லுகிறார் யூதையாவுக்கு போவோம், அவருக்கு தெரியும் ஆபத்து என்னன்றது, அவருக்கு தெரியும். ஆனா இவங்க அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். எல்லாரும் ஆண்டவரே வேண்டாம், அவருக்கே ஆலோசனை சொல்ல போறார். என்னைக்குமே சொல்ற ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சொல்லும் பொழுது மறுத்து பேசாதிருங்கள், எதிர்த்து நிற்காதீங்க, அவருக்கே ஆலோசனை சொல்ல நினைக்காதீங்க. ஆண்டவர் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமாக அதற்கு எஸ் சொல்லணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கண்மூடித்தனமாக எஸ் சொல்லணும். தோமா ஒருவன் தான் சொன்னான், அவரோடு கூட மறிக்கும்படிக்கு நாமும் போவோம் வாருங்கள். மத்தவங்களை ரெடி பண்ணான். மத்தவங்க எல்லாரும் மாறா இருக்கும் போது ஒருத்தன் மற்ற 11 சீஷர்களை ஆயத்தப்படுத்தினான். 11 பேர் வேற விதமா இருக்கிறாங்க, இவன் ஒருத்தன் மட்டும் ஆண்டவரோடு இணைஞ்சு நிற்கிறான். சாதாரண விஷயம், சாதாரண விஷயம். இவன் ஒருத்தன் மட்டும் ஆண்டவர் பட்சத்தில் நின்றான். எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு வேற மாதிரி பேசுனாங்க, ஒருத்த மட்டும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நின்னா. தோமா சாதாரணமான ஆள் கிடையாது. எல்லாருமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக பேசினாலும் செய்தாலும் நீங்க ஆண்டவருடைய பட்சத்தில் நீங்கள் ஒருத்தர் நிக்கணும். அவர் என்ன சொன்னாலும் எஸ் நிக்கணும். அவரோடு மறித்தாலும் பரவாயில்ல, எஸ். உயிரே போனாலும் பரவாயில்ல, எஸ். அவர் சொன்னால் அதுதான் லாஸ்ட், அத ஃபைனல். மறுத்து பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. இந்த கமிட்மெண்ட் தோமாக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறாங்க, ஆனா இவனுக்கு பயம் இல்லை. வெளியில் இருக்கிறான். போல்ட்னஸ் வேணும் நமக்கு, ஒரு ஸ்பிரிச்சுவல் போல்ட்னஸ் வேணும். ஆனா ஒரு தவறு, ஃபெலோஷிப்பை மிஸ் பண்ணான். ஃபெலோஷிப்பை மிஸ் பண்ணக்கூடாது. தேவ பிள்ளைகள் ஆண்டவரோடும் அவருடைய சபையோடும் இருக்கிற ஐக்கியத்தை இழந்து வாழ்ந்தீங்கன்னா, சபைக்கு வருகிறது நினைச்சா வர்றது நினைச்சா கட் பண்றது, ஃபெலோஷிப்பை மிஸ் பண்ணி இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வருகை இருக்குமானால் கைவிடப்படுவீர்கள். ஆண்டவரோடும் அவருடைய சபையோடும் அவருடைய சரீரம் ஆகிய சபையோடும் ஐக்கியமா இருக்கணும். அதை மிஸ் பண்ணீங்கன்னா அந்த நேரத்தில் கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்குமானால் கைவிடப்பட்டு போவீங்க. கவனமா இருக்கணும். ஆண்டவர் இவனை கவனிச்சார். இவன் வாழ்க்கையில சின்ன குறை இருந்துச்சு, ஃபெலோஷிப்பை விட்டுட்டான். ஆனாலும் ஆண்டவர் அவனுக்காக பர்சனலா வந்தார், அவனோடு பர்சனலா பேசினார், அவனை குறைவை ரெக்டிஃபை பண்ணார். என்ன பார், விழாவை தொட்டுப்பார். ஆனாலும் தொட்டுப்பார், என் ஆண்டவரே சப்மிட் பண்ணிட்டான், என் ஆண்டவரே என் தேவனே அக்செப்ட் பண்ணிட்டான். தன்னுடைய குறைவை அவன் சரிப்படுத்திக் கொண்டான், தொட்டு பார்க்கல. தோமா மட்டும்தான் மோசம் கிடையாது. எந்த சீஷனுமே இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்ட போது யாருமே அதை நம்பல. தோமாவும் அந்த லிஸ்ட் தான், எல்லாருமே அந்த லிஸ்ட் தான் இருந்தாங்க. யாருமே ஸ்பெஷல் கிடையாது. யாருமே அவரை பார்க்காம விசுவாசிக்கல, பார்த்துதான் விசுவாசிச்சாங்க. இவனும் பார்த்துதான் விசுவாசிச்சான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிற நம்மை பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் பாராட்டுகிறார். இதுதான் மேன்மை, காணாமல் விசுவாசிப்பது பாக்கியம். தோமாவுடைய வாழ்க்கையில கடைசியில பேதுருவின் மூலமாய் ஒரு சின்ன இடரல் வந்தது. ஆனாலும் முதல் அபிஷேகத்தை, அந்த எழுப்புதலின் அபிஷேகத்தை பெற்ற 120 பேரில் அவனும் ஒருவனாய் நின்று தேசங்களை கலக்கி இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டிலே சென்னையிலே வந்து கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மறித்தான். அவரோடு விட மறிப்போம் வாருங்கள் என்று சொன்னவன் அவருக்காகவே மறித்து தன் வாயின் வார்த்தையின்படியே தன் வாழ்க்கையை முடித்தான், தன் ஓட்டத்தை முடித்தான். இதுதான் தோமா. இவன் வாழ்க்கை இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் இன்றைக்கு தோமாவை குறித்து அவன் வாழ்க்கையில் இருந்து எங்களுக்கு நீங்க காரியங்களை, பாடத்தை கற்றுக் கொடுத்ததற்காக சொத்து. நாங்கள் எப்படி இருக்கணும் என்பதற்கு ஒரு நல்ல சாட்சியாக தோமாவை ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பட்டணத்திலே தன் ஜீவனை கொடுத்த அந்த பரிசுத்தவானின் வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு காரியங்களை, பாடங்களை கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களும் உமக்காக முற்றிலும் வாழ்ந்து ஓட்டத்தை வெற்றியோடு தோமாவை